அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு மூன்றாம் பாகம். அத்தியாயம் 11. பழகிய குரல். குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் பாய்ந்த விக்ரமன் சற்று நேரம் திக்குமுக்காடிப் போனான். படுவேகமாக உருண்டு புரண்டு அலையெறிந்து வந்த காட்டாற்று வெள்ளம் விக்ரமனையும் உருட்டி புரட்டி தள்ளியது. உறுதியுடன் பல்லைக் கடித்துக் கொண்டு விக்ரமன் தன்னுடைய பூரண பலத்துடன் சமாளித்து தண்ணீர் மட்டத்துக்கு வந்தான். பின்னர் வெள்ளத்தின் போக்கை அனுசரித்து நீந்தத் தொடங்கினான். சட்டென்று குதிரையின் ஞாபகம் வந்தது. ஐயோ, அது வெள்ளத்தில் போயிருக்குமே என்ற எண்ணத்தினால் அவன் திடுக்கிட்டான். திரும்பி பார்த்தபோது வெகு தூரத்தில் தான் ஆற்றில் இறங்கிய இடத்துக்கருகில் குதிரை வெள்ளத்துடன் போராடிக் கொண்டிருப்பதை பார்த்தான். நல்ல வேளை, குதிரையாவது பிழைத்ததே என்று அவனுக்கு சிறிது ஆறுதல் உண்டாயிற்று. ஏனெனில் தான் தப்பி கரையேறலாம் என்ற ஆசை அவனுக்கு வரவரக் குறைந்து வந்தது. அக்கரையை நெருங்க நெருங்க வெள்ளத்தின் வேகம் அபரிமிதமாயிற்று. யானைகளையும் குன்றுகளையும் கூட புரட்டித் தள்ளிவிடக்கூடிய வேகத்துடனும் ஓ என்ற இறைச்சலுடனும் அந்த வெள்ளம் அலைமோதிக் கொண்டு வந்தது. விக்ரமனுடைய கைகள் களைப்படையத் தொடங்கின. நீந்திக் கரையேறுவது அசாத்தியம் என்றே விக்ரமன் முடிவு செய்துவிட்டான். ஆஹா, விதியின் விசித்திரத்தை என்னவென்று சொல்வது! என்னவெல்லாம் பகற்கனவு கண்டோம், ஆகாசக் கோட்டைகள் கட்டினோம், எல்லாம் இப்படியா முடிய வேணும்? தந்தை பார்த்திம மகாராஜா கண்ட கனவைப் போலவே தன்னுடைய கனவும் முடிந்துவிட்டதே. அவராவது போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்தார், தான் ஆற்று வெள்ளத்தில் அகால மரணமல்லவா அடைய வேண்டியிருக்கிறது? இதற்காகவா இவ்வளவு அவசரமாக தாய் நாட்டுக்கு திரும்பி வந்தோம்? ஐயோ, அம்மாவை பார்க்காமலேயல்லவா போகிறோம்? ஒரு தடவையாவது அவளை பார்த்து, அம்மா, தகப்பனாருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன், கடல்களுக்கு அப்பாலுள்ள தேசத்தில் சுதந்திர ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறேன் என்று சொல்ல கொடுத்து வைக்கவில்லையே. அவ்விதம் சொன்ன பிறகு இத்தகைய மரணம் சம்பவித்திருந்தால் கூட பாதகமில்லை. ஆஹா, திரும்புங்காலையில் மாமல்லபுரத்தின் அந்த தாமரைக் கண்ணாளை கண்டுபிடித்து அவள் யாராயிருந்தாலும் சரிதான், என்னுடன் நீயும் தேசப்பிரஷ்டையாகி வர சம்மதமா என்று கேட்க எண்ணியிருந்தோமே. அவள் ஒருவேளை நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பாளோ? அப்படியானால் எத்தகைய ஏமாற்றமடைவாள்! ஆஹா, கம்பீரத் தோற்றமுள்ள அந்த ஒற்றர் தலைவனை மறுபடியும் பார்த்து அவனிடம் குதிரையை ஒப்புவிக்காமலல்லவா போகிறோம்? விக்ரமனுடைய கைகள் அடியோடு களைத்துவிட்டன. அவனுடைய உடம்பு இரும்பினால் ஆனது போல் கனத்தது. முடியாது, இனி ஒரு கணமும் முடியாது. அதோ வெள்ளத்தில் உருண்டு புரண்டு கருப்பாய் வருகிறதே, அது என்ன? பெரிய மரம் ஒன்றை வெள்ளம் அடித்து கொண்டு வருகிறது. நல்ல வேளை, அதை பிடித்து கொள்ளலாம். ஐயோ, மரம் அதோ போய்விட்டதே! இனிமேல் நம்பிக்கைக்கு சிறிதும் இடமில்லை. விக்ரமனுடைய கண்கள் இருண்டன, மதி மயங்கிற்று. அந்த சமயத்தில் அவனுக்கு திடீரென்று படகோட்டி பொன்னனுடைய நினைவு வந்தது. இளம்பிராயத்தில் காவேரியில் நீந்தக் கற்றுக்கொள்ளும் போது சில சமயம் இம்மாதிரி களைப்படைந்து முழுகும் தருவாய்க்கு வந்துவிடுவதும் உண்டு. அப்போதெல்லாம் பொன்னன் அவனை தூக்கி எடுத்து காப்பாற்றியிருக்கிறான். அம்மாதிரி இச்சமயமும் பொன்னன் வரமாட்டானா? இது என்ன பைத்தியக்கார எண்ணம்? ஒருவேளை பொன்னன்தானோ? இது என்ன வீண் பிரமை? அம்மா, அம்மா! விக்ரமனை ஒரு பெரிய அலை மோதிற்று. அவன் நீரில் அமிழ்ந்து நினைவிழந்தான். விக்ரமனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரக்ஞை வந்து கொண்டிருந்தது. எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து, பாதாள உலகத்திலிருந்து வருவது போல், மகாராஜா என்ற மெல்லிய குரல் கேட்டது. இது யாருடைய குரல்? கேட்டு பழகிய குரல் மாதிரி இருக்கிறதே. ஆம், படகோட்டி பொன்னனுடைய குரல்தான் இது. உண்மையாக நடப்பதுதானா? கனவில்லையா? பிரமையில்லையா? கடைசியாக காட்டாற்று வெள்ளத்தில் தான் இறங்கியதும் நீந்தி கை களைத்து நீரில் மூழ்கியதும் விக்ரமனுக்கு நினைவு வந்தன. ஒருவேளை இது மரணத்திற்குப் பிறகு மறு உலகத்தில் கேட்கும் குரலோ? இதுவரையில் விக்ரமனுடைய கண்கள் மூடியிருந்தன. இப்போது ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து பார்த்தான். ஆமாம், படகோட்டி பொன்னனுடைய முகந்தான் அது. மழையில் நனைந்து வெள்ளத்தில் மூழ்கி எழுந்திருந்த பொன்னனுடைய தேகம் முழுதும் தண்ணீர் சொட்டிக் கொண்டிருந்தது. போதாதற்கு அவனுடைய கண்களிலிருந்து நீர் பெருகி வழிந்து கொண்டிருந்தது. பொன்னா, நீதானா? இதெல்லாம் நிஜமா அல்லது கனவா என்றான் விக்ரமன். மகாராஜா, நானும் அதையேதான் கேட்க இருந்தேன். நிஜமாக நீங்கள்தானா அல்லது இது கனவா, பிரமையா? நிஜமாக விக்ரம மகாராஜாவையா நான் வெள்ளத்திலிருந்து கரையேற்றினேன்? உயிர் பிழைத்து கண்விழித்து என்னுடன் பேசுவது நீங்கள்தானா? ஒன்றுமே நம்ப முடியவில்லையே. ஆஹா, வள்ளி மட்டும் இங்கே இச்சமயம் இருந்தாளானால்!
ஆற்றங்கரை அரசமரத்தடியில் ஒரு பெரிய வேரின் மேல் பொன்னன் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய மணியின் மீது விக்ரமனுடைய தலை இருந்தது. மழை நின்று சிறுதூரல் போட்டுக்கொண்டிருந்தது. குளிர்ந்த வாடை வீசிற்று. இரவு சமீபித்துக் கொண்டிருந்தபடியால் நாலாபுரமும் இருள் அடர்ந்து வந்தது. விக்ரமன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான்.
பொன்னா, நான்தான் விக்ரமன்தான். ஒரு அதிசயத்தைக் கேள். வெள்ளத்தில் முழுகும்போது நான் என்ன நினைத்துக் கொண்டேன் தெரியுமா? கடைசியாக உன்னைத்தான் நினைத்துக் கொண்டேன். காவேரி நதியில் நான் நீந்தக் கற்றுக்கொண்டபோது என் கை சளைத்து தண்ணீரில் முழுகப்போகும் தருணத்தில் எத்தனை தடவை நீ என்னை எடுத்து படகில் ஏற்றிவிட்டிருக்கிறாய்! அது எனக்கு நினைவு வந்தது. இந்த சமயத்திலும் நீ வரக்கூடாதா என்று நினைத்தேன். கரையிலே ஒரு மனித உருவத்தை பார்த்தேன். ஒருவேளை நீதானோ என்றும் எண்ணினேன். இருக்காது, இது பிரமை என்று எண்ணிக்கொண்டே தண்ணீரில் மூழ்கினேன். நிஜமாக நீயாகவே இருந்துவிட்டாயே! என்ன அற்புதம்! அவ்வளவு சரியான சமயத்தில் நீ எப்படி இங்கு வந்து சேர்ந்தாய்?
எனக்கும் அப்படித்தான் ஆச்சரியமாயிருக்கிறது மகாராஜா. அதோ பாருங்கள் அந்த மண்டபத்தை
என்று பொன்னன் சுட்டிக்காட்டினான். சற்று தூரத்தில் ஒரு சிறு மண்டபம் காணப்பட்டது.
பெருமழை பிடித்து கொண்டபோது நான் அந்த மண்டபத்தில் ஒதுங்கியிருந்தேன். ஆற்றில் வெள்ளம் பிரமாதமாய்ப் பெருகும் காட்சியை பார்த்து கொண்டு நின்றேன். அப்போது அக்கரையில் குதிரை மேல் யாரோ வருவது தெரிந்தது. ஆற்றில் இப்போது இறங்கினால் ஆபத்தாயிற்றே என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் மளமளவென்று இறங்கிவிட்டீர்கள். அப்போது நீங்கள் என்று எனக்கு தெரியாது. குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் குதிப்பதையும் நீந்தி இக்கரைக்கு வர முயற்சிப்பதையும் பார்த்து இவ்விடத்துக்கு வந்தேன். நீங்கள் கை சளைத்து முழுகுவதை பார்த்துவிட்டு தண்ணீரில் குதித்தேன்.
மகாராஜா, அந்த சமயம் சொல்ல வெட்கமாயிருக்கிறது. இந்த பெரும் வெள்ளத்தில் நாமும் போய்விட்டால் என்ன செய்கிறது என்று கொஞ்சம் யோசனை உண்டாயிற்று. நல்ல வேளையாக அந்த யோசனையை உதறி தள்ளிவிட்டு குதித்தேன். அப்படி குதிக்காமல் இருந்திருந்தால் ஐயோ என்று பொன்னன் கண்களை மூடிக்கொண்டான். அவன் உடம்பு வெடவெடவென்று நடுங்கிற்று.
பொன்னா, அதை ஏன் இப்போது நினைக்கிறாய்? நமது குலதெய்வமான முருகக் கடவுள்தான் அந்த சமயத்தில் உனக்கு அவ்வளவு துணிச்சலை கொடுத்தார். இல்லை இல்லை, காலஞ்சென்ற பார்த்திப மகாராஜாதான் தோன்றா துணையாயிருந்து ஆபத்து வரும் சமயங்களிலெல்லாம் என்னை காப்பாற்றி வருகிறார்.
இருக்கட்டும் பொன்னா, என்னவெல்லாமோ பேசிக்கொண்டிருக்கிறேன். மகாராணி சௌக்கியமா
என்று ஆவலுடன் கேட்டான் விக்ரமன். மகாராணி என்றதும் பொன்னன் திடீரென்று கண்ணை கைகளால் பொத்திக் கொண்டு விம்மத் தொடங்கினான். இதை பார்த்ததும் விக்ரமனுக்கு ஏற்பட்ட நெஞ்சத்துடிப்பை விவரிப்பது இயலாத காரியம்.
ஐயோ பொன்னா, என்ன விபத்து நேர்ந்துவிட்டது? மகாராணி இறந்துவிட்டாரா
என்று பதைபதைப்புடன் கேட்டான். அப்போது பொன்னன்,
இல்லை மகாராஜா, இல்லை. மகாராணி எங்கேயோ உயிரோடுதான் இருக்கிறார். ஆனால் எங்கே என்றுதான் தெரியவில்லை என்றான்.
விக்ரமனுக்கு கொஞ்சம் உயிர் வந்தது.
அதெப்படி பொன்னா? உன்னிடம்தானே நான் மகாராணியை ஒப்புவித்துவிட்டு போனேன். நீ எப்படி அஜாக்கிரதையாயிருந்தாய்?
மகாராஜா, எல்லாம் விவரமாய்ச் சொல்ல வேண்டும். மறுபடியும் மழை வலுக்கும் போலிருக்கிறது. தாங்கள் ஏற்கனவே நினைந்திருக்கிறீர்கள். குளிர்காற்றும் அடிக்கிறது. அதோ அந்த மண்டபத்துக்குப் போகலாம், வாருங்கள். எவ்வளவோ சொல்ல வேண்டும், எவ்வளவோ கேட்க வேண்டும். இரவும் நெருங்கிவிட்டது.
இருவரும் எழுந்திருந்து மண்டபத்தை நோக்கிப் போனார்கள். இத்துடன் அத்தியாயம் 11 பழகிய குரல் நிறைவடைந்தது.